நமஸ்காரம். யோகிகள் என்று சிலரை அந்த நாளிலிருந்து குறிப்பிடுகிறோம். அவர்கள்லாம் தனி சக்தி படைத்தவர்கள், அஷ்டமகா சித்தி உடையவர்கள், அஷ்டாங்க யோகத்தை செய்தவர்கள் என்றெல்லாமும் பேசியிருக்கிறோம். அனிமா, லகிமா, கரிமா, மகிமா, வசித்வம், இது போன்றதெல்லாம் அஷ்டமகா சித்திகளில் சில. நம்மையே சின்னதாக்க முடிகிறது, பெரியதாக வளர்வது, லேசாக்கிக் கொள்ளுவது, பாரமாக்கிக் கொள்ளுவது, இருந்த இடத்திலேருந்து வேறொரு இடத்தில் சில காரியங்களை செய்வது, எல்லாரையும் தன் வசப்படுத்துவது, தானே ஆணையிடுபவராக இருப்பது, இதெல்லாம் பலதும் சாத்தியம். இந்த நாள் அப்படி யார் இருக்கார்கள்னு தெரியாது, இருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றும் இருப்பார்கள். ஆனால் முன்னாட்களில் அந்த யோகம் இருந்ததாக தெரிகிறது. சரி, அப்படிப்பட்ட யோகம்லாம் நம்மால் முடியாதே. முடியாதென்றால் மனிதத்தன்மைக்கு, அதுவும் நம்ம முயற்சிக்கு உட்பட்ட சில காரியங்களை மட்டும்தான் முடிக்க முடியும். அதை தாண்டி ஒன்று நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நாம் வேலை பார்க்குற இடத்துலே நம்ம முயற்சி, அதுக்கு தகுந்த ஊதியம். வீட்டிலும் நம்முடைய முயற்சி, அதுக்கு தகுந்த வாழ்க்கை. ஆனால் இப்போ பொதுப்பணின்னு வரும்போது பெருமானுக்கு தொண்டு, பாகவதர்களுக்கு, ஒரு ஊர் பொது காரியம், ஒரு சபை நடத்துறது, அந்த மாதிரி இருக்கும்போது நாம் நம்முடைய ஒரு சின்ன முயற்சி அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பெருசாக நடக்காது. அதை தாண்டி ஏதோ சக்தி வேண்டும். அது அந்த நாளில் இருந்தவர்களுக்கு அந்த யோக சக்தி இருந்தது. சரீரத்தை பார்த்தால் போகம், சுகமாக இருக்கணும்னு பார்த்தா போகம், ஆத்மாவை பார்த்தால் யோகம். அந்த ஆத்ம சக்தியை வளர்த்து வைத்திருந்தார்கள். அது இருந்தால்தான் அந்த கடைசி கூட கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறமே, முடிந்ததற்கு மேலே கொஞ்சம் பண்ணுவது, அது அப்போதான் சாத்தியம். சரி, இப்போ அஷ்டமகா சித்திக்கோ அஷ்டாங்க யோகத்துக்கோ வழி இல்லை, அப்போ எப்படி செய்யறது? அதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் முன்பே ஆச்சாரியர்கள் அந்த யோகத்தை இப்படி வளர்த்துக்கலாம், இது சாத்தியம், கலியுகத்திலும் சாத்தியம்னு காட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீ பராசர பட்டருடைய சிஷ்யர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமின்னு எழுந்தொழியிருந்தார். அவர் ஆசுகவி, அஷ்டப்பிரபந்தம் என அழகான தமிழ் பிரபந்தம் பாடியிருக்கிறார். 108 திருப்பதி அந்தாதி, திருவரங்கத்து மாலை, இது போலெல்லாம் நிறையா பாடியிருக்கார். திருவேங்கடமுடையானை பற்றி அந்த சுவாமி வாழ்ந்திருந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி, தேர் திருவிழா, நம்பெருமாளுக்கு அரங்கனுக்கு தேர் புறப்படணும். அந்த சுவாமி அங்கில்லை, வேற ஏதோ ஒரு இடத்தில் இருந்தார். அந்த சமயம் பார்த்து தேர்னுடைய சீலை அதில் நெருப்பு பிடித்து விட்டது. அங்கிருந்தவர்களுக்கு அது சட்டென்று தெரியவில்லை. இவர் எங்கோ உட்கார்ந்திருந்தார். திடீர்னு அவருக்கு தானே தோன்றியது, தேர்ச்சியலை தீப்பிடித்துன்னு கொண்டது என்று. உடனே ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். ஓ, தீப்பற்றி விட்டதே, தீப்பற்றி விட்டையேன்னு அரைச்சினார். அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தவளுக்கு இவர் ஏன் இப்படி சொல்றாருங்கிறது தெரியவில்லை. ஏதோ பக்தியில் உளறுகிறார் போலும் என்று நினைத்தனர். அந்த தீ எப்படியான அணைக்கணுங்கிறதுக்காக தான் இருந்த இடத்திலிருந்தே தான் போத்தியிருந்த துணி உத்தரியம், அந்த துணி வேஷ்டி எடுத்தார், கையால் வேகமாக கசக்கினார். கசக்கி விட்டு நெருப்பு அணைந்து விட்டது என்று திருப்தியாக சொல்லிக் கொண்டார். இவர் எங்கோ இருந்து தன் கையில் இருக்கிற துணியை கசக்கின உடனே நிஜமாகவே தேர்ச்சீலையில் பிடித்திருந்த நெருப்பு அணைந்து விட்டது. இப்ப அவர் எங்கிருந்தோ இந்த இடத்துல நடக்கிறதை தெரிந்து கொண்டார். உடனே ஒரு பரிவோடு தான் இருக்கிற இடத்துல அதை அணைத்தார். அது எங்கோ அணைந்து விட்டது. இப்போ ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துல நடந்ததை தெரிந்து கொண்டதும் யோகசக்தி, அங்கிருந்தே அணைத்ததும் யோகசக்தி. ஆனால் அவர் அஷ்டமகா சித்தி படைத்தவர் ஆனால் நிச்சயம் இல்லை. அந்த அஷ்டாங்கயோகத்துக்கெல்லாம் போகவே மாட்டார்கள். சரியான சரணாகதர்கள், பெருமான் தான் அனைத்தையும் நடத்த வேணும்னு இருப்பவர்கள். பின் இவருக்கு இது எப்படி சாத்தியமாயிற்று? தங்களுக்கு இருந்த பக்தியாலும் கைங்கரியத்தில் இருந்த ஈடுபாடும் உயர்ந்த குணங்கள். அதனால் பெருமானுடைய திருவுள்ளத்தில் ஒரு தனி அபிமானம், இவர்கள் பேரில் ஒரு பிரீதி அன்பு, அதை பெற்றுவிடுகிறார்கள். அது கிடைத்த விற்பாடு இவர்கள் எந்த நல்லத்தை நடத்தணும் நினைக்கிறார்களோ அதை பெருமானிடத்திலேயே வைக்க அவர் நடத்தி முடித்து விடுகிறார். ஆனாலே தாங்களே சாதனம் பண்ணி கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி அஷ்டாங்க யோகத்தை பண்ணி அதில் யோகசக்தி பெற்றவர்கள் முற்காலத்தவர்கள். ஆனால் இக்காலத்துக்கு அது உதவாது. இந்த கலிகாலத்தில் பெருமானைத்தான் பிரார்த்தித்து எதையும் நடத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் திருவுள்ளத்தையே பார்த்து, அவருக்கே அவர் திருமேனிக்கே பார்த்து தொண்டு செய்து அதனாலேயே இந்த சக்தியை பெற்றுவிட்டார்கள். கடைசியில் தீ அணைந்த விற்பாடும் தேர் நகரவில்லை. கொஞ்ச நேரத்தில் பெருமானிடத்திலிருந்து அதிகாரிகள் வந்து, இவர் எந்த ஊரில் இருந்தாரோ அங்கு வந்து தேர் நகரவில்லை, பெருமான் உண்மை கூப்பிடுகிறார் என்று சொல்ல, அவர் அங்கிருந்து பதைத்து போய் ஓடி வந்து தேர்வடத்தை தொட்டு அவரை கைகூப்பி கொண்டு பெருமானிடத்தில் வேண்ட தேர் நகர்ந்தது. இதுதான் யோகத்தின் மகிமை. இதுல ஒண்ணு இப்ப இவரா பண்ணதில்லை, ஆனா இவர் இருக்கிற ஒழுக்கத்தையும் கைங்கிற சத்தையும் ஞானத்தையும் பார்த்து பெருமான் திருவுள்ளத்தில் இடம் ஏற்பட்டு அதன் மூலமே காரியங்கள் நடக்கின்றன. நாம் அதனால ஒன்று புரிஞ்சுக்கணும், பகவானுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க அவருடைய அன்புக்கு பாத்திரமாக அதை எப்படி நடந்துக்கணுமோ, குணங்களை உயர்த்தி அறிவை உயர்த்தி பக்தியை வளர்த்து நிறைய கைங்கிரங்களை செய்து குறைவாக பேசி யாரிடத்தில் அபச்சாரப்படாமல் இருக்க இருக்க கண்டிப்பாக பெருமான் உள்ளத்தில் இடம் கிடைக்கும். அதுவே நமக்கு யோகசக்தியாகும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.